நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் வளமை போல் எங்களுக்கு புதன்கிழமையும் மத்திய தேசத்தில் இருப்பவர்களுக்கு வியாழக்கிழமையுமாக குரு நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த நாளில் நாங்கள் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிப்போம். எல்லோரும் தியான நிலையில் இருந்து கொண்டு இந்த வாசிப்பினை கேளுங்கள். இது பக்கம் 298, 299 இன்றைய பக்கங்களாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பாபாஜி சொன்ன கருத்துக்களை பார்ப்போம். ஒன்று சேருங்கள், ஒன்றாக பேசுங்கள், ஒன்றாக சிந்தியுங்கள். உங்கள் பிரார்த்தனை பொதுவாகட்டும். உங்கள் சேர்க்கையின் நோக்கமும் முடிவும் பொதுவாகட்டும். நோக்கமும் விவாதமும் கொள்கையும் பொதுவாகட்டும். உங்கள் விருப்பங்களும் இதயங்களும் நோக்கும் இணையட்டும். இவ்வாறு உங்களுக்குள் முழு ஐக்கியம் நிகழட்டும் என்கின்றது ரிக்வேதம். கிரியா பாபாஜி மிக உயர்ந்த குரு, நித்திய வாழ்க்கையின் சச்சிதானந்தத்தின் மொத்த உருவம். உலகியலிலிருந்து விடுபட்டவர், உபாதியற்றவர், அமைதியே வடிவானவர், ஒளிக்கு ஒளியானவர். அத்தகையவருக்கு நமஸ்காரம் செய்வதே மேற்சொன்ன எல்லாமாயிருப்பது. பின் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும். அவ்வாறு ஆத்ம ஞானம் பெற உங்களை தயார் செய்யுங்கள். ஆத்ம சாதகர்களோடு ஐக்கியம் பெறுங்கள். மகிழ்ச்சியாக ஆன்மீக வாழ்க்கை வாழுங்கள். உங்களை சார்ந்திருப்பவருக்கும் ஆனந்தத்தை பாய்ச்சுங்கள். இதுவே மரணத்தின் மரணம் ஆகும். உண்மையின் ராஜ்யத்தில் மேலும் ஆழமாக ஊடுருவி செல்லுங்கள். உண்மையை உணர விரும்புங்கள். உண்மைக்காக எல்லாவற்றையும் துறந்திடுக. உண்மையே பேசுங்கள். உண்மையே வாழ்க்கையும் சக்தியும். அதுவே சச்சிதானந்தம். அதுவே மௌனம், அமைதி, ஒளி, அன்பு ஆகியவை. உண்மையை அறிய வாழுங்கள். எல்லா செயல்களிலும் அதுவே வழிகாட்டட்டும். அதுவே உங்கள் சமயமாகட்டும், குறிக்கோளும் இலக்கும் ஆகட்டும். உண்மையே நேசிப்பவரே, ஆன்மீக நூல்களை படித்தல், கூட்டு தியானம் ஆகியவை மனதை உயர்த்தும். சிலரையாவது தெய்வீகத்தில் ஈடுபடுத்தி ஒருவரையாவது உலகியல் நிலையிலிருந்து உயர்த்தினால் உலகம் முழுவதும் உங்களிடம் நன்றி பாராட்டும். நீங்களும் ஒரு நற்பணியை செய்தவர் ஆவீர்கள். மிக புகழ்பெற்ற காரியத்தை சாதித்தவர் ஆவீர்கள். இங்கும் அங்கும் எல்லா விடத்தும் சிறிது ஆன்மீக சூழலை உருவாக்குங்கள். அமைதியான ஆன்மீகப் பணி, நேசிக்கும் இதயம், தன்னலமற்ற தொண்டு ஆகியவை நிறைவை தரும். ஆன்மீகம் தீப்போல் பரவும். அதனால் உலகம் முழுவதும் ஆன்மீக செயல்கள் பரவும். ஆன்மீக வெற்றிக்கு தன்னை தயார் செய்து கொண்டு மரணத்தின் மரணத்தை வெளிப்படுத்துவது ஒவ்வொரு சாதகனின் கடமையாகும். வாழ்க்கையின் நோக்கம் ஆத்ம சகசாரம், அதாவது நாம் கடவுளை ஆத்மாவை உணர வேண்டும். இது அல்லாது புற வழிகளில் நித்தியமான தீர்வு கிடைக்காது. ஆன்மீக பாதையில் கஷ்டங்கள் நிறைய உண்டு. கவலைகளும் தொல்லைகளும் நம் பொறிகளை துயரத்தில் ஆத்துகின்றன. ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு படியிலும் ஏமாற்றம்தான். கடவுளை அனுபவிக்க நமக்கு வழியே புரிவதில்லை, தெரிவதில்லை. அவனை நினைக்க முடியவில்லை. கடவுள் விதித்த வாழ்க்கை விதிகளை நம் பற்றாமல் போவதே நம் துயரங்களுக்கு காரணம் என உணர்கின்றோம். தெய்வீகத்தோடு முரண்படுவது கசப்பான அனுபவத்தை கொடுக்கும். மன்னிப்பு பெற வேண்டி புனித புத்தகங்களை படித்தல், கோவிலுக்கு செல்லுதல், புனித பயணம் செல்லுதல் ஆகியவற்றை செய்து அக அமைதியை பெற நினைக்கின்றோம். இறைவனோடு இணைந்து ஆத்ம சகசாரம் பெறுவது என்பது அவனை நாம் அறிதல் மட்டுமில்லை, கடுமையான சாதனையால் திடீரென்று உணர்கின்றோம். இதனால் கடவுள் முன் நிற்கின்றோம். இருப்பினும் முதல் விதியை மறந்து விடுகின்றோம். அவனை அறிந்தும் அவனது சந்நிதியை புறக்கணிக்கின்றோம். நம் வீட்டில் அவனை காண முடியாது போகின்றது. மற்ற வடிவங்களில் அவனை புறக்கணிக்கின்றோம். இதனால்தான் அவனோடு ஐக்கியம் ஏற்பட்ட பின்னும் நாம் விரும்பிய பலன்கள் கிடைப்பதில்லை. இப்போதே தொடங்குங்கள். சுயநலமில்லாத தொண்டு, ஜபம், தியானம், புத்தகம் படித்தல் ஆகியவற்றோடு இயமம் நியமம் ஆகியவற்றில் கூறப்பட்ட ஒழுக்கங்களை பின்பற்றுங்கள். கெட்ட குணங்களை வேறறுக்க வேண்டும். சத்துவ குணங்களான அன்பு, கருணை, உண்மை, நேர்மை, நீதி, அடக்கம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுங்கள். தூய்மையும் நேர்மையும் கொண்டவருக்கே பாபாஜியின் கிரியா யோகம் லாபத்தை தரும். உண்மையும் ஞானமும் பாபாவின் அருளால் கிடைக்கட்டும். அமைதியும் வளமும் எல்லையற்ற ஆனந்தமும் பொங்கட்டும். நாள்தோறும் ஆன்மீக நாட்குறிப்பை பயன்படுத்துதல் மிகவும் முக்கியமானது. அதை பயன்படுத்துபவருக்கு எண்ணற்ற லாபம் உண்டாகும் என்கின்றார். ரிஷிகேசைச் சேர்ந்த சுவாமி சிவானந்தர் மனநத்தை கடவுளிடம் அழைத்துச் செல்லும் சாட்டையே இந்த நாட்குறிப்புத்தான் என்று சொல்கின்றார். அது முக்திக்கு வழிகாட்டும். அதுவே நமது குரு. அது மனன சக்தியை வளர்க்கும், கெட்ட குணங்களை நீக்கும், ஆன்மீக செயற்பாடுகளை ஒழுங்காக்கும். தினமும் நாட்குறிப்பை பயன்படுத்தினால் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் சீக்கிரம் ஏற்படும். அமைதியும் ஆறுதலும் கிட்டும். ஆன்மீகத்தில் சீக்கிரம் உயர்நிலையை அடைய நாம் தினந்தோறும் நம் செயல்களை குறித்து வைக்க வேண்டும். உலகத்து பெரிய மனிதர்கள் எல்லோரும் நாட்குறிப்பு வைத்திருந்திருக்கிறார்கள். பெஞ்சமின் பிராங்கின் தினமும் நாட்குறிப்பு எழுதுவார். ஒவ்வொரு நாளும் அவரால் நிகழ்ந்த தவறுகளையும் உண்மையற்றவையையும் அவர் குறித்து வைப்பார். கூடிய சீக்கிரமே அவர் முழுமையான மனிதனானார். எல்லோரும் எப்போதும் நாட்குறிப்பு எழுத வேண்டும் என்று காந்திஜியும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய பாபாஜியின் செய்தியில் இந்த ரெண்டு பக்கங்களிலிருந்து கிடைத்த செய்திகளில் கிரியா யோகத்தின் சுருக்கமே அடங்கி இருக்கின்றது. அவற்றை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவோம். ஒன்று சேருங்கள், ஒன்றாக பேசுங்கள், ஒன்றாக சிந்தியுங்கள். இது எதை குறிக்கின்றது? எங்களுடைய சாதகர்களின் செயற்கையான சத்சங்கத்தை குறிக்கின்றது. ஆகவே நாங்கள் அதன் வழிப்படி செய்து கொண்டு போகின்றோம். எங்களுடைய சாதனையில் இருந்து கொண்டு இப்படியான சத்சங்கங்களில் கூடிக்கொண்டிருப்பது மிகவும் இன்றியமையாதது. அதை பாபாஜியே கூறியிருக்கின்றார். அடுத்ததாக ஆத்ம ஞானம் பெறுவதற்கு தயார் செய்ய வேண்டும். அதற்காக ஆத்ம சாதகர்களுடன் உறவில் இருக்க வேண்டும், கூட்டில் இருக்க வேண்டும், சேர்க்கையில் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதே நேரம் உண்மையை இங்கே எடுத்துரைக்கின்றார் என்று வாசித்தது. உண்மையான வாழ்க்கை, உண்மையான செயல்கள், உண்மையான விடயங்களை நாங்கள் பெற்ற வேண்டும் என்று குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதைவிட ஆன்மீக நூல்களை படிப்பது கூட்டு தியானத்தையும் இங்கு பாபாஜி நிலைநிறுத்துகின்றார். அதாவது இப்படியான சத்சங்கங்களில் கிடைக்கும் ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக நூல்களை மேலும் வாசிப்பது, அதைவிட கூட்டு தியானம், எல்லோரும் சேர்ந்து தியானிப்பது, அதுக்குத்தான் இந்த சத்சங்கங்களும் இந்த சங்கங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அவற்றை பற்றியும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தொண்டை பற்றி மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது அமைதியான ஆன்மீக பணி, நேசிக்கும் இதயம், தன்னலமற்ற தொண்டு, இந்த மூன்றையும் அவர் இங்கு விரிவாக கூறியிருக்கின்றார். அதைவிட நாம் கடவுளை உணர வேண்டும். கடவுளை உணர்வதென்றால் எங்களுடைய ஆன்மாவை உணர வேண்டும் என்பதை சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக சொன்ன கருத்தும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய ஆன்மாவுக்குள் தான் கடவுள் இருக்கின்றார். அதை உணராதுதான் நாங்கள் புறத்தில் தேடித் திரிகின்றோம். ஆகவே எங்களுடைய ஆன்மாவை உணரும் போது அதற்குள் இருக்கும் இறை ஒளியையும் நாங்கள் உணர்கின்றோம், உணர வேண்டும் என்பதுதான் இந்த சொல்லின் உடையம். அடுத்ததாக சொல்கின்றார், தூய்மையும் நேர்மையும் கொண்டவருக்கே பாபாஜியின் கிரியா யோகம் லாபத்தை தரும் என்று சொல்லுகின்றார். இங்கு அட்டாங்க யோகத்தில் சொன்ன இயமமும் நியமமும் வலியுறுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஆறினை பெற்று ஆறினை அகற்ற வேண்டும். அதுதான் இயமமும் நியமமும் பாபாஜியின் புத்தகத்தில் தெளிவாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவற்றை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றும் போதுதான் உண்மை வாழ்க்கைக்குள் செல்லலாம் என்று இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக ஆன்மீக நாட்குறிப்பு, அதை நாங்கள் பல தடவை பார்த்திருந்தாலும் இன்றைய வாசிப்பிலும் அது திரும்பவும் வந்திருக்கின்றது. ஆன்மீக நாட்குறிப்புத்தான் இந்த இயம நியமங்களை நாங்கள் பின்பற்றுவதற்கோ அல்லது எங்களை உண்மைப்படுத்துவதற்கோ இந்த நாட்குறிப்பு மிகவும் உதவியாக இருக்குமென்றும், இதை பல பெரியவர்கள் செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில். அவர்களுடைய பெயர்களும் இங்கு இருவருடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய பாபாஜியின் சிந்தனை வாசிப்பிலிருந்து எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் எங்களுடைய பயிற்சியை மெருகூட்டுவதற்கு எந்த வழியில் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்தாலும் அதற்கு அதே வழிகளை மீண்டும் சுருங்கிய முறையில் இன்று இந்த வாசிப்பிலிருந்து எடுத்திருக்கின்றோம். ஆகவே சாதகர்களாகிய நாங்கள் எல்லோரும் இந்த வழியை பின்பற்ற வேண்டும். பாபாஜியின் உதவியுடன் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். சாதனை சாதனை சாதனை, சாதனை இல்லை என்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம்
சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் அரண்மனைகள் பற்றிய சத்சங்கமாக இருந்தது. இந்த சத்சங்கத்தின் சாராம்சத்தை பார்ப்போமானால், முதலாவதாக ஒன்று சேருங்கள், ஒன்றாக பேசுங்கள், ஒன்றாக சிந்தியுங்கள், உங்கள் பிரார்த்தனை பொதுவாகட்டும். கிரியா பாபாஜி மிக புயல், கிரியா பாபாஜி மிக உயர்ந்த குரு, அமைதியை வடிவானவர், சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும், மகிழ்ச்சியான ஆன்மீக வாழ்க்கை வாடுங்கள், உங்களை சாந்தப்படுத்துவதற்கும் ஆனந்தத்தை பாய்ச்சுங்கள், இதுவே மரணத்தின் மரணமென இன்றைய சத்சங்கத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டது. அது மாத்திரமில்ல, தினமும் ஆன்மீக நாட்குறிப்பை பயன்படுத்துதலின் முக்கியத்துவம், நாட்குறிப்பு முக்கிய வழிகாட்டும், அதுவே நமது குரு. ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் கிடைக்கும், எப்போதும் நாட்குறிப்பு எழுத வேண்டும் என்று காந்திஜி கூட அறிவுறுத்துகின்றார். எனவே பாபாஜியின் அறிவுரைகளை கடைபிடித்து சத்சங்கத்தின்படி நடந்து ஆன்ம வீடேற்றத்தில் வெற்றி காண்போமாக. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம். நன்றி.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. நன்றி பாபாஜி கே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இறுதியாக இன்றைய சத்சங்கத்தில் இன்னொரு முக்கிய தகவலும் இருந்தது, அதையும் தவற விட்டுவிட்டேன். சுருக்கம் சொல்லும்போது அதை மீட்டுடுவோம். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சாதனையில் வெற்றி பெறுவதற்கு இன்னொரு உபாதையையும் பாபாஜி வகுத்திருக்கின்றார். நாங்கள் மாத்திரம் அந்த சாதனையில் செல்லாமல் ஒரு சிலரை கூட அந்த சாதனைக்குள் அவர்களுக்கு அந்த சாதனையை பற்றி விளக்கம் கொடுத்து அவர்களை எடுக்க வேண்டுமென்றும், அதில் ஒருவராவது இறுதியில் மிஞ்சி அந்த சாதனை பயிற்சியில் ஈடுபட்டு அந்த ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போனால், நீங்கள் செய்கின்ற பணி, ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து கொண்டு செய்கின்ற பணி இந்த உலகத்தில் முடிவு பெறுகின்றது என்ற ஒரு குறிப்பும் தந்திருக்கின்றார். ஆகவே தான் அதை சுருக்கமாக எங்களுடைய குருமார்கள் சொல்வார்கள், ஒரு சாதகனை நாங்கள் ஆன்மீக பாதையில் வழிநடத்தி விடயங்களை கூறி வழிநடத்தி அந்த சாதகனை ஆன்மீக பாதையில் தயார் நிலைக்கு கொண்டு வந்து விட்டு அவனை பயணிக்க விட்டால் எங்களுடைய தொண்டில் பெரும்பகுதியானது முடிந்து விடுகின்றது என்ற குறிப்பு பாபாஜியால் தரப்படுகின்றது. ஆகவே அதையும் இன்று நினைவு கூறுவோம். பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்குள் உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.